சந்தர்ப்பம் இல்ல கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மகத்துவத்திலே வருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை ஆராதித்தோம் ஆண்டவரே, உம்மை துதித்தினோம் ஆண்டவரே, உமது நாமத்தை உயர்த்தினோம் ஆண்டவரே, உமது நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தினோம் ஆண்டவரே, விண்ணப்பம் செய்தோம் ஆண்டவரே. தொடர்ந்து உமது வார்த்தைக்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. வானமும் பூமியும் ஒளிந்தாலும் உமது வார்த்தை ஒளியாக ஆண்டவரே, எங்களை நியாயத்துக்கு போற வார்த்தை ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, என்னை திருவணியில மறைத்து நீ பேசும் ஆண்டவரே, நீ இடைப்படும்படியா நாங்கள் எல்லாவற்றிலும் தாராதனிலே உமது நாமம் மயப்பட, உமது நாமம் உயர்த்தப்பட, கிருபையா நடத்தும்படியா நாங்கள் நாங்கள் இருப்பது நடப்பது நிற்பது ஒரு நாள் இப்படி ஆராதிக்கிறது எல்லாம் சுத்த கிருபையாண்டவர், வாசித்தது கிருபை என்றும் உள்ளது, அது கிருபை நாளை நன்றி நன்றி என்று சொல்ல எல்லாவற்றையும் சமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்து பிதாவே, வேதிலே பார்த்தால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலிருந்து போகும்போது அவர் சொன்னார், நான் போகிறது உங்களுக்கு நலமாயிருக்கும். ஏனென்று சொன்னால் நான் போகிறேன், ஆகில் பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரா. பரிசுத்தாவியானவர் வந்து அங்க என்ன செய்ய போறார், பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து வளர்த்த போற. கண்டித்து வளர்த்துறா விருப்பம் இல்ல நானே இருக்கு. இன்றைக்கு பிள்ளைகளை கொஞ்சம் கண்டிச்சா என்ன நடக்கும், கேட்க மாட்டாங்க. அல்ல கணவன் மனைவியை தண்டிச்சா விருப்பம் இருக்கா, தெரிந்தவர்கள் பழகினவரை கண்டித்தால் விருப்பம் வர்றார். ஆனால் பரிசுத்த ஆவியான சொல்றார், பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். நான் சில நாட்கள் சிந்தித்துக் கொண்டிருந்த வேளையிலே, இந்த வருடத்திலே நாங்கள் எல்லா காரியத்தையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஊழியர்களை வந்து எங்களை ஆசிர்வதித்து வழிநடத்துகிறார், வாக்குத்தங்களை தந்திருக்கிறார், நல்லது தேவையானது. ஆனால் நாம் முக்கியமான ஒரு காரியம் என்றால், நாங்கள் ஏன் இப்படி வந்து தேவனை ஆராதிக்கிறோம், ஏன் தேவனை இப்படியா வந்து சோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வந்தவுடன் நாங்கள் எல்லோரும் கூடி வந்து தேவனை நாமத்தை மயப்படுத்தி ஆராதித்து துதித்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு கடன் செல்ல வேண்டும் என்று ஏன் விரும்புகிறோம் என்று சொன்னால், ஒரே ஒரு காரியம், அவருடைய சமத்துக்கு நாங்கள் செல்ல வேண்டாம். இப்ப சில காரியங்களை ஆண்டவர் என்ன செய்வார் என்று சொன்னால், கண்டிப்பா குடமிட்ட பின் நான் பொன்னாக உழங்குவேன் என்று நான் வேதம் சொல்லுகிறேன். அவ குடம் இல்லாட்டி நீ பொன்னாக விளங்க முடியாது, அதான் எதிர்மறையான வார்த்தை. ஆகவே வேதத்திலிருந்து நாங்கள் இன்றைக்கு பார்த்தால், இன்றைக்கு இந்த ஜெர்மன் தேசத்தில் நீங்கள் பார்த்தால், எல்லா ரோட்டுகளிலும் எல்லா கடைகளையும் அலங்காரமான வெளிச்சங்கள். இயேசு கிறிஸ்து பிறந்து இப்ப 2000 ஆண்டுகள் முடிந்து இப்ப 2006 ஆண்டுகளை முடிய போகிறது. ஆனால் இன்றும் மக்கள் இதை ஒரு கொண்டாட்டமாய் கொண்டாடிக்கொண்டுதான் இருக்கார்களே தவிர, இயேசு ஏன் வந்தார், ஏன் பிறந்தார், ஏன் வாழ்ந்தார், ஏன் மறித்தார், ஏன் உயிர்த்தெழுத்தார் என்றதை குறித்து கொஞ்சம் சிந்திக்கிறார்கள். இன்னைக்கு கிறிஸ்து வரப்போகிறார் என்று நாங்கள் யாரிடம் சொன்னாலும், இன்னைக்கு கிறிஸ்துவர்கள் கூட கிறிஸ்து வரப்போறது என்றால் என்ன, ஒரு அசட்டியான ஒரு சிரிப்போடு போகிறார்கள். இதை வேதத்திலே முந்தி வாழ்ந்த அப்போஸ்தலர்கள், 12 அப்போஸ்தலர்களும் இந்த காரியத்தை குறித்து சொல்லி இருக்கிறார்களே, எழுதி இருக்கிறார்களே. அப்போஸ்தலன் பவுல் எழுதி வைத்திருக்கிறாரே, பழைய தீர்க்கதரிசிகள் எழுதி வைத்திருக்கிறார்களே. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ ஆயத்தப்படு, மற்றவளை ஆயத்தப்படுத்து என்றுதான் வேதம் சொல்லுங்கள். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவருடைய வருகைக்கு ஆயத்தம் உள்ளவராக, எந்த நேரத்திலும் ஆயத்தம் உள்ளவராக இருக்க வேண்டும். வேதத்திலே பார்த்தால் அவருடைய கடைசி காலம், எபிரேயர்களின் நிபுணத்தில் இருந்தது கடைசி காலம்,
கடைசி நேரம் ரெண்டு பேர் சொன்னோம், அன்றைக்கே கடைசி நேரம் இன்றைக்கு என்ன நேரம்? ஆகவே நாம் அவருடைய வருகைக்கு ஆயத்தமில்லாத இருக்க வேண்டும். ஆகவே இன்றைக்கு அநேகமான குழப்பங்கள் இருக்கிறது. அநேக வேதத்தில் பார்த்தால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த சுவிசேஷங்கள் எழுதும்போது அநேக காரியங்களை தேவன் எச்சரிக்கிறார், விழித்திருங்கள் என்று சொல்லுகிறார், செவம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார், எச்சரிக்கருங்கள் 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 தேவன் வலியுறுத்தி அவர்களை உபதேசித்திருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய வருகையிலே நாம் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். ஆகவே இந்த ரகசிய வருகை, அவருடைய வருகையை ரெண்டு விதமாய் கொடுக்கலாம், ஒன்று ரகசிய வருகை, ஒன்று பகிரங்க வருகை. அதை குறித்து சொல்லவில்லை, சபை எடுத்துக்கொள்ற காரியங்களை குறித்து நான் பார்க்கவில்லை, யாரும் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று நாங்கள் பார்க்கவில்லை. ஆனால் ரகசிய வருகை உண்டு என்ற காரியத்தை குறித்து ஐந்தாறு காரியத்தை பார்த்து கடந்து செல்லப்படுகிறோம். ரகசிய வருகை என்ற வார்த்தை பரிசுத்த வேதாகமத்திலே இல்லை. ரகசிய வருகை என்ற வார்த்தை பரிசுத்த வேதாகம இல்லாததினால் ரகசிய வருகையும் இல்லை, சபை எடுத்துக்கொள்ளப்படுதலும் இல்லை என்று பல ஊழியர்காரர்களை தங்கள் அந்தரங்க விசுவாசத்தில் வைத்திருக்கிறார்கள். அதை சிலர் அதை வெளிப்படையாகவும் பிரசங்கித்து பலருடைய ஆதி விசுவாசத்தை குழப்புகிறார்கள். இதான் வேதத்தை கிரமமாகவும் திறந்தோறும் திறந்த இதயத்தோடு படிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உபதேச விஷயங்களில் குழம்ப வேண்டிய அவசியம் இருக்காது. அதிகாரங்களில் எமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரகசியமா திருடனை போல வரப்போகிறார் என்றும், புதிய ஏற்பாட்டு சபையானது மத்தியவானத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் என்றும் நாம் தீர்க்கமாக வேதவசத்தில் படிக்க போகிறோம். அவர் பரிசுத்த வேதாகமத்தில் திருத்துவம் என்ற வார்த்தை இல்லாததினால் இந்த இயேசு நாமக்கரண திருத்துவம் இல்லை என்று தீர்க்கமாக மேசையில் தட்டி பிரசங்கிறார்கள். அநேக ஊழியர்கள் குழம்புகிறார்கள், அநேகர் வஞ்சிக்கப்படுகிறார்கள், வஞ்சிக்கப்பட்டும் இருக்கிறார்கள். அநேக விசுவாசிகள் தேவனுக்காய் வல்லமையா பாதிக்கப்பட்ட அநேக ஊழியர்கள் இந்த காரியத்திலே குறித்து அவர்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். பிதாவை தனியை தொழுதுகொள்கிறார்கள், தனிய இயேசுவை தொழுது கொள்கிறார்கள், தனிய ஆவியானவரை தொழுது கொள்கிறார்கள். இது வேதத்துக்கு புறமான காரியம். அன்னவர் பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஒன்றாகவே இருக்கிறார்கள், அவர் மூவர் ஒருமித்துதான் காரியங்களை செய்கிறார்கள். அன்னவரை இயேசு கிறிஸ்து பூமியில பிறந்தபோது 33 ஆண்டுகள் வாழ்ந்த போது 3 வட்ட ஊழியத்திலே எந்த வேளையிலும் பிதாவின் சித்தம், இன்னும் என் வேலை வரவில்லை, அற்புதம் செய்வது கூட என் வேலை இன்னும் வரவில்லை. லாசரு மறித்த போது 4 நாள் என்ன செய்யறார், போற மறித்து பண்ணா இடத்துக்கு போய் 4 நாள் தான் போகிற. அவன் தேவ சித்தம் செய்கிறவரா, கடைசியில் அவர் கிஸ்தம் என்ன ஜெபிக்கும் போதும் பிதாவை என் சித்தம் இல்ல உன் சித்தம், அப்படியே கடைசி சிலுவை வரிய வந்த தேவ சித்தத்தை அவர் நிறைவேற்றார். ஆகவே கிறித்துவம் என்ற வார்த்தை இல்லாதனால், நான் வேதத்திலே அப்படி இல்லாதனால் இதை அடித்து பேசுகிற காரியங்களை குறித்து வஞ்சிக்கப்படாதபடி நாங்கள் ஜாக்கிரதை இருக்க வேண்டும். ஆகவே தேவன் பிதாவாகவும் குமாரனாகவும் பரிசுத்த ஆவியாகவும் இருக்கிறார். அவர் தாயின்படியே மனிதனை உண்டாக்கினார். இந்த மனிதனுக்கு ஆவி ஆத்மா சரீரம் என்று 3 பகுதிகளை உண்டு. மனிதன் தோற்றத்திலே மனிதன் ஒருவனாய் காணப்பட்டாலும் அவனுக்குள் பிரிந்து செயல்படக்கூடிய ஆவியும் ஆத்மாவும் உண்டு. இந்த உலகத்தில் யாத்திரை முடிக்கும் போது மண்ணாகிய சரீரம் மண்ணுக்கும் ஆவி ஆத்மா தேவனிடத்துக்கும் நித்தியத்துக்கும் பிரிந்து செல்கின்றதை நாம் அறிகிறோம். எனவேதான் தேவன் திருத்துவராக திருத்துவ தேவனாக இல்லை என்று யாரும் சொன்னால் நாம் நம்ப மாட்டோம். வேதத்தை விட்டு கவனித்து படிப்பவர்களானால் தேவன் திருத்துவர் என்பதை நாங்கள் அறிகிறோம். இப்படி போலவே இரகசிய வருகை என்ற வார்த்தையும் சபை எடுத்துக் கொள்ளப்படுதல் என்பதற்கும் தேவ பண்டிதர்கள் சொல்லுகிற வார்த்தை ரெக்ஸா என்ற வார்த்தை வேதாமத்தில் இல்லை. ஆகவே சபை எடுத்துக் கொள்ளப்படுதல் கிடையாது என்று பலர் போதிக்கிறார்கள். சிறந்த இதயத்தோடும் தெளிந்த புத்தியோடும் கவனித்து படியுங்கள். சத்தியம் உங்கள் குழப்பங்களை மாற்றி தெளிவை தந்து அவருடைய இரகசிய வருகை உங்களை ஆயத்தப்படுத்தும். அப்போது நீங்கள் மற்றவர்களை ஆயத்தப்படுத்தலாம். ஆகவே இரகசிய வரிசை உண்டு என்று காரியத்திலே குறித்து சரித்திரத்தில் சாட்சி பகிர்றது. ஏன் சொன்னால் இயேசு கிறிஸ்து பிறப்பை பற்றி முதல் வருகை சரித்திரம் சாட்சி பகிர்றது. சரித்திர காலங்களை கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின் என பிரித்துள்ளார். அவருடைய சிலுவை மரணத்திலிருந்து தோன்றிய சபையின் ஆரம்பம் வளர்ச்சி ஆகியவற்றை சரித்திரம் ஏராளமாக எழுதியிருக்கிறது. இந்த சபையின் சரித்திரத்துக்கு முடிவு என்ன? இயேசுவின் வருகையே, பின்பு நித்திய மோட்ச வாழ்க்கையே. இயேசு வருவார் என்று காத்திருந்த ஒரு கூட்டம் கிறிஸ்தவர்கள் திடீரென்று காணப்படும் போயினர் என்று சரித்திர ஏடுகளில் எழுதப்படும் நாட்கள் இனி தூரத்தில் இல்லை, அதி சீக்கிரத்தில் இது நடைபெறப் போகிறது. ஏனென்று சொன்னால் அவருடைய வாக்கு திட்டங்கள், அவருடைய தீர்க்க திறன்கள் அநேகம் நிறைவேறி இருக்கிற நாட்களில் நாங்கள் வாழ்கிறோம். அப்படியான தேசத்திலே வாழ்கிறோம். ஒரே நாணயம் வரும், அநேக ஐரோப்பிய நாடுகள் ஒன்று சேரும். அந்த கிறிஸ்து நாடிக்கு ஆட்சிக்கு அடிகோளிகின்ற காலத்தில் கடைசி காலத்து கடைசி நிமிஷத்தில் நிற்கிறோம். ஆகவே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். அடுத்த முதலாவது சரித்திரம் சாட்சி, இரண்டாவது திருவிருந்து தொடர்ந்து எங்களுக்கு சாட்சி பகிர்றது. ஏனென்றால் இது ஒரு ஞாபக விருந்தும் ஆராதனையுமாக பின்னாக அவரது சிலுவை மரணத்தை மத்திய 26:26-29 வசனங்களை வாசித்து பார்ப்போம். நாங்கள் மத்திய எழுதின சுவிசேஷம் 26:26-29 வரை. அங்க திருவிருந்தை பற்றி என்ன சொல்லப்பட்டது?
அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி குசியுங்கள், இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. இது முதல் இந்த திராட்சை பழ ரசத்தை நவமானதாய் உங்களோட கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவமலைக்கு புறப்பட்டு போனார்கள்.
இந்த என்னத்துக்காக ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இதுதான் உங்களோடு கலந்து கொள்ற பஸ்கா கடைசி பண்டிகை. பிதாவின் வீட்டில் அவர் எப்படி சொல்கிறார்? உங்களோடு கூட பிதாவின் ராஜ்யத்தில் நான் பானம் பண்ண நாள் வரைக்கும் அப்படின்னா அப்படி ஒரு நாளை குறித்திருக்கிறார். இந்த பானம் பண்ணால் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதை குறிந்தியர்களது நிறுவனத்தில் பார்த்தால் அவர் வடிவாக எழுதியிருக்கார். ஒன்று குறிந்தியர் 11:26.
ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள்.
பாருங்க, கர்த்தர் வருமளவும் நீங்க என்ன செய்றீங்க? கர்த்தர் வருமளவும், அப்ப என்னது? மரணத்தை நினைவு கூறுங்கள். ஏனென்றால் அவர் வருமளவும், அப்ப அவருடைய இரண்டாவர்கள் ரகசியவர்கள் பைரங்கவர்கள் உண்டு. அவை வருமளவும் என்ற குறிப்பு அவர் வருவார் என்பதை உறுதிப்படுத்துகிறது. நாம் ஆசரிக்கும் ஒவ்வொரு ராஜபோஜன விருந்தும் அவரது வருகையை நினைவுறுகிறோம். நான் தேவனுடைய ராஜ்யத்தில் நவமான ரசத்தை பானம் பண்ணும் நாள் வரைக்கும் என்று கூறி வருகையும் தேவராஜ்யத்தில் நடக்கும் பந்தியையும் அவர் நினைப்பூட்டுகிறார். அப்ப கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அவர் ரகசியவில்லை, நான் எடுத்துக் கொள்ளப்படுவேன். 1000 வருஷ அரசாட்சி, நியாய தீர்ப்பு,
அங்க எல்லாரும் பந்தியில் இருக்கு. அப்போ எல்லா காரியத்தையும் ஆண்டவர் அப்படியே சொல்லி இருக்கிறார். அவர் வாழ்ந்த போது அவருடைய வாயினாலே சொன்ன வார்த்தைகள் மத்தியில் நாங்கள் அவை திருவிருந்து கூட அவருடைய வருகைக்கு சாட்சி பகிறது. அடுத்தது அப்போஸ்தலரின் வீர சாட்சிகளை குறித்து பார்த்தால் அப்போஸ்தலர் ஒன்றிலும் குறையாதவர் பவுல் சொல்லுகிறார். வேதாமத்திலே கிட்டத்தட்ட 14 நிருபங்களை எழுதியவர் இவர். கிறிஸ்து வருகையும் நமது அற்பமான சரீரத்தின் மறுமாதலை எதிர்பார்த்து கொண்டிருந்தார். அப்போஸ்தலர் பவுல் இந்த காரியத்தை எழுதும் போது எப்படி சொல்லுகிறார்? பிலிப்பியர் எழுதின நிருபம் 3:20-21. பிலிப்பியர்களின் நிருபம் 3:20-21.
நம்முடைய குடியிருப்போ நரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார்.
பாருங்கள், நம்முடைய குடியிருப்பு அவன் அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறான். எப்படி படைத்தவன், எப்படி இருந்தவன், எப்படியா மாற்றப்பட்டவன், எப்படியா தேவனுக்கு பாடுபட்டவன் அவனு சொல்லுகிறார். நம்முடைய குடியிருப்போ மறியல் எழுதுகிறார். சிறை கைதியாய் வீட்டு கைதியாய் இருந்து கொண்டு கையிலே விலங்கிடப்பட்ட நிலைமையில எழுதுகிற காரியம் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. பாருங்க எவ்வளவு நம்பிக்கை வந்த. அப்ப நான் நீங்க சொல்ல முடியா என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது சொல்லலாம். ஆனா செய்கையில பார்த்தா எல்லாம் இந்த பூமியில இத்தனை வருஷங்கள் இருக்கிற மாதிரி நடைகளை பார்த்தேன். அங்கு அவர் பெரிய பணக்காரன், கப்பல் சொந்தக்காரன், பண வசதி படைத்தவர், ரோம பாஸ்போர்ட் உள்ள எல்லா காரியத்தையும் இருந்தும் எல்லாவற்றையும் அவர் குப்பையா விட்டு விட்டு அவர் சொல்றார் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் உண்டு. அங்கிருந்து கத்தராய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். குடியிருப்பு பரலோகம் அவனுடைய வருகை வர நான் என்ன செய்கிறேன், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். பாருங்க அவனுடைய நம்பிக்கை. சிறையில விலங்கிடப்பட்டிருக்கிற காரியத்தில் அவன் சொல்ற காரியம் அடுத்தது அவர் எல்லாவற்றையும் நமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க நம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை நம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபம் ஆக்குவார். நீங்கள் எப்ப மறுரூபப்படுவீங்கள்? இயேசு கிறிஸ்து ரகசியமா வரும்போது நீங்க உயிரோடு இருந்தால் மறுமாக்கப்படுகிறார். அவ்வாறுதான் இவர் எழுதுகிறார். மற்ற எல்லா அப்போஸ்தலர்களும் அவர் வருகையில் அசையாத நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். ஏன்? யாக்கோபு குறித்து பார்த்தா அங்கே யாக்கோபு எழுதுகிறார் கர்த்தர் அங்கு எடுக்கத்தல் யாக்கோபு 5:7-8 பார்த்தா கர்த்தர் வருமளமும் நீடிய பொறுமையா இருங்க. கர்த்தர் வருமளமும் அதை யாக்கோபு உறுதியாய் அங்கு எழுதி வச்சிருக்கார். கர்த்தர் வருமளமும் நீ நீடிய பொறுமையா இருங்கள் என்று சொல்லுகிறார். அதே இதுல ஜோவான் எழுதும் போது 1 ஜோவான் 3:2 ஜோவான் அவர் வெளிப்படுத்தும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை நாங்கள் தரிசிப்போம். எப்போ? அவர் வருகையில். அப்போஸ்தலனாகிய பேதுரும் வருகும் வரியை குறித்து சம்பவங்களை விளக்கி இருக்கிறார். ஆகவே அப்போஸ்தலனின் வீர சாட்சிகள் அவருடைய வருகை உண்டு என்று வேதம் தெளிவாக எங்களுக்கு சொல்கிறது. அடுத்தது வேத வசனம் எங்களுக்கு வாக்குறுதியாய் சாட்சி பகிர்றது. புதிய ஏற்பாட்டிலே கிட்டத்தட்ட ஒருவர் வாசித்து சொல்லிவிட்டு எழுதுகிறார் 25 வசனங்களுக்கு ஒரு முறையாவது ஆண்டவற்றை இரண்டாவது வரியை குறித்து எழுதியிருக்கார். இங்க வேணுமெண்டா எழுதி குறிச்சு பாருங்க. அவர் வருகையை பற்றியதாகும். அப்போஸ்தலனாய பவுல் 13 தடவைகள் மட்டும் ஞானஸ்தானத்தை கூறியிருக்கிறார். 14 நிருபங்களை எழுதினவர் 13 தடவை அவர் எழுதியிருக்கிறார் ஞானஸ்தானத்தை பற்றி எழுதியிருக்கிறார். ஞானஸ்தானத்தை கூறும்போது 50 அதிகமான தடவைகள் 2 வருகையை பற்றி கூறியிருக்கார். அப்ப பாருங்க எவ்வளவு முக்கியம். ஞானஸ்தானமும் முக்கியம், ஞானஸ்தானத்தை விட கூடுதலான டைம் 50 தடவை என்னென்ன சொல்லியிருக்கார் 2 வருகையை பற்றி கூறியிருக்கார். வேதம் முழுவதும் கிட்டத்தட்ட 1800 அதிகமான வாக்கியங்கள் 2 வருகையை பற்றி கூறுவதென்றால் அதன் உண்மை உறுதி முக்கியத்துவம் எல்லாம் நன்கு புலனாகிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து மீண்டும் இந்த பூமிக்கு வரப்போகிறார். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் 1800 மேற்பட்ட எழுதியிருக்கு. ரெண்டு முறை சொன்னாலே அது உறுதிப்படுகிறது. 1800 மேற்பட்ட திட்டத்தினால் நாங்கள் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும், எவ்வளவு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இரண்டாவது அஞ்சாவது காரியம், அவர் மரித்தோரிலிருந்து எழும்பினவர் இனிவரும் கோபாக்கினை நம்மை நீக்கலாக்கி ரசிக்கிறவமாய்க்க அவருடைய குமாரனை இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதை அறிவிக்கிறார்களே. இந்த வேதத்தில் அநேகர் அறிவிக்கிறார்கள் என்று அப்போஸ்தலன் பவுல் எழுதியிருக்கிற சபையின் எதிர்பார்ப்பு என்னென்று சொன்னால், கோபாக்கினை அல்ல, இயேசு கிறிஸ்துவின் வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு வசனத்தை குறித்து அதில் எடுத்து பார்ப்போம். ஒன்று தெசலோனிக்கேயர் முதலாம் அதிகாரம் 10 வசனம்,
அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினை என்று நம்மை நீங்களாக்கி இரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு சர்லோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே.
பாருங்க, தெசலோனிக்கேயர் எழுதும் போது பவுல் எழுதினார், அவர் மரித்தோரிலிருந்து எழும்பினவரும் இனிவரும் கோபு நாய்க்கினு நம்மை நீக்கிறாங்க. அப்ப கோபாக்கின எங்களுக்கு என்ன இல்ல, சபைக்கு இல்ல, ரசிக்கிறதா இருக்க அவருடைய குமாரனை இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் அறிவிக்கிறார்களே. அவ எனவே இந்த வசனத்தின்படி சபையானது கோபாக்கினைக்கு தப்பும் இயேசுவோடு பரலோகத்தில் எடுத்துக் கொள்ளப்படும் என்று நாங்கள் அறிகிறோம். அடுத்தது, தேவன் நம்மை கோபாகினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமிலாக ரட்சிப்புக்கு அடைவதென்று நியமித்தும் இருக்கிறார். என்னத்துக்கு நியமித்திருக்கார்? ரட்சிப்பு 5:9
தேவன் நம்மை கோபாக்கினைக்கண்டு நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிக்கப்படுவதைக்கென்று நியமித்தார்.
நீங்க ரட்சிக்கப்படுவதற்கு என்று உங்களை நியமித்திருக்கிறார். அதான் உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார், உங்களை வீடு தேடி ரட்சித்திருக்கிறார். கேசட் மூலம் மூல, ஓடியோ மூலம் மூல, துண்டு பிரசுரம் மூலம், வேற மற்ற மக்கள் மூலம் மூலாக எப்படியோ உங்களை சந்தித்திருக்கிறார். ஏனென்று சொன்னால், தேவன் தம்மை கோபாயினைக்கென்று உங்களை நியமிக்காமல் தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ரட்சிப்படைக்கென்று நியமித்திருக்கிறார். அப்படி என்று சொன்னால் சபை என்ன, கோபாயின காலத்தில் சபை இருக்காது இந்த பூமியில, சபை எடுத்துக்கொள்ளப்படும். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவின் வருகை நிச்சயம். ஆகவே நாங்கள் ரகசிய வரையிலே எடுத்துக் கொள்ளப்படுவோம். ஆகையால் இனி சம்பிக்க போகிற இவர்களுக்கெல்லாம் நீங்க தப்பி மனுஷமானதுக்கு நிக்க பாத்திரமானங்களா எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இது லூக்காவில் 21:36 சொல்லப்படுது. நீங்கள் எப்பொழுதும் விழித்திருந்து ஜபித்திருங்கள். இன்னொரு இடத்துல சொல்லுங்க, விழித்து ஜபித்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கார். நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையை சொல்லுகிறார். இந்த வசனத்தின்படி வானத்திலும் பூனியிலும் சமுத்திரத்திலும் நடைபெற போகிற பயங்கரமான நியாய தீர்ப்பின் சம்பவங்களுக்கு முன்பாக சபையானது எடுத்துக்கொள்ளப்படும். பூமி எங்கும் வரப்போகிற அனைவர் மேலும் வரப்போகிற கன்னியாய அந்த கிறிஸ்துவின் வருகையிலே சபையானது இருக்கப்போவது இல்லை. அவருக்குள் அவரை போல் அவர் சொன்ன கட்டைகளை கீழ்ப்படிந்து வாழ்கிற எல்லாரும் அவருடைய வருகை நிச்சயம். ஆகவே குற்றசம்படாத கர்த்தருடைய வருகைக்கு எடுத்துக்கொள்ள போகிற சபைதான் பிலதெல்பியா சபை என்று வேதத்திலே பார்க்கிறோம். வெளிப்படுத்தலை பார்த்தால் 2:3 7 சபைகளை குறித்து எழுதப்பட்ட போது அதை எடுத்துக்கொள்ற சபை எதுன்னு சொன்னால் பிலதெல்பியா சபையை போல வாழுகிற சபை நிச்சயமாய் எடுத்துக்கொள்ளப்படும். ஏனென்றால் இந்த சபையை குறித்து ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கும் போது பாருங்க, எடுத்துக்கொள்ளுங்க. வெளிப்படுத்தல் 2:3 அங்கே என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டதனால். மூன்றாம் அதிகாரம், சாரி மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் பாருங்க என்ன சொல்றது.
என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து
கொண்ட படிங்க. இதுல என்னென்றால், நான் சொன்ன வசனத்தை நீ காத்து கொண்டதனால். காத்து கொண்டால் என்ன? வசனத்தின்படி நீ நடக்கிறபடியினால். சில சபைக்கு ஆண்டவர் சொல்லும் போது சொல்லுகிறார், இந்த வசனத்தின்படி உன்னை காத்துக்கணும், இந்த வசனத்தின்படி நீ வாழ்ந்தால், எல்லா வசனத்தின்படி நீ வாழுவதனால்.
பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன்.
சோதனை காலத்துக்கு உன்னை தப்பும்படி. அப்ப சோதனை காலம் ஒன்று ஒன்று உண்டு, அதிலிருந்து உன்னை தப்பிப்பிக்கும்படிதான் ஆண்டவர் உன்னை நான் காப்பேன். இது நீ வசனத்தை காத்து அதன்படி நடந்தால் நான் உன்னை என்ன செய்வேன், உன்னை காப்பேன் என்று ஆண்டவர் சொல்ற கூடி உறுதியான வார்த்தை. ஆண்டவர் அவர் வசனத்தை கை கொண்டு நடத்துவது இலகுவானது, அவருக்கு மெதுவானது. அவர் என்று ஆண்டவர் சொல்லியிருக்க அந்த அந்திகிறிஸ்துக்கு சபையை நீ உட்பட மாட்டாய், உன்னை தப்பித்து நான் காப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறபடியால் ஆண்டவருடைய ரகசிய வருகையிலே சபையானது எடுத்துக்கொள்ளப்படும் என்பதை நாம் அறிகிறோம். அடுத்தது ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் மூன்றாம் அதிகாரத்திலே. சத்த சபைக்கு சத்தியத்தை சொல்லுகிற நம் ஆண்டவர் பகிரங்கமாக வருகிறேன் என்ற காரியத்தை குறித்து அங்கே சொல்லுகிறார். அவர் சொல்லாமல் ரகசியமாய் வருகிறேன் என்றே சொன்னார். நீ விழித்திரா விட்டார் பாருங்க, அதில் போடப்பட்டு வாசி பாருங்க மூன்றாம் அதிகாரம் சத்த சபைக்கு சொல்லுகிறார். நீ இரண்டாம் வசனம் பாருங்க.
நீ விழித்துக் கொண்டு சாகிறது கேதுவா இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து, உன் கிரியை தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை.
பாருங்க, தேவனுக்கு முன் சர்த்த சபைக்கு ஆண்டவர் கிழக்கெழுத்து சபைக்கு இப்படி சொல்லுகிறார். அந்த சர்த்த சபைக்கு ஆண்டவர் சொல்லும் போது நீ நிறைவுள்ளதாய் காணப்படவில்லை. ஏனென்று சொன்னால் தேவ வார்த்தையின்படி நீ நடக்கவில்லை. அது வருக அதி சீக்கிரம் என்று அநேக அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறார்களே. இன்றைக்கு நாங்கள் வாழுகிற நாட்கள் மிகவும் கடைசி காலம், கடைசி நிமிஷம், கடைசி கண். எந்த நேரத்தில் இப்போ வருவார் என்று சொல்ல வேதத்திலே பார்த்தா, எந்த நாடுகளில் பார்த்தா யுத்தம், எங்கள் நாட்டிலே யுத்தம், பூமியாட்சிகள், இப்படியான அநேக திகசங்கள் நிறைவேறுவதை காண்கிறோமே. நாம் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நீ விழித்துக் கொண்டு சாகிறதுக்கு ஏதுவாயிருக்களை சிறப்படுத்தி, உன் கிரியைகள் தேவனுக்கு முன்னர் நிறைவுள்ளதா நான் காணவில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதே வருகின்றி நீ விழித்திராவிட்டால், நீ விழித்திராவிட்டால், ஜபித்து விழித்திரு என்று ஆண்டவர் சொல்கிறார். நீ விழித்திராவிட்டால் திருடனை போல உண்மையில் வருவன் வேலையை அறியாதிருப்பாய். திருடனை போல வருவேன் என்று அவர் சொல்லுகிறார். நான் பாருங்க மூன்றாம் வசனம் கீழ்ப்பதியில பாருங்கள், அவர் சொல்லுகிறார், திருடனை போல உண்மையில் வருவேன், நான் உண்மையில் வரும் வேலை நீ அறியாதிருப்பாய். எந்த வேலை என்று தெரியாது. வேதத்திலே பார்த்தா அந்தி வேலையோ சந்தி வேலையோ இதாச்சோ சாமத்திலேயோ அதிகாலையிலேயோ எந்த வேலை வருவேன் என்று இதா தவிர ஒரு வரையும். அப்ப நாம் எப்படி இருக்க வேண்டும்? அதிக ஜாக்கிரதை உள்ளவராய், எச்சரிக்கை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். என்றால் அவர் திருடனை போல அவர் அந்த பூமிக்கு வருகிறார். ஆனால் இந்த சத்த சபையை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது இன்னொரு காரியத்தையும் குறித்து அவர் சொல்லுகிறார். ஆனாலும் நாலாம் வசனத்தை பாருங்க, நாலாம் வசனத்தை வாசிங்க.
ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு. அவர்கள்
பாருங்க, ஏன் இந்த சத்த சபை சத்த சபை பிரிய தேவனுக்கு முன்பா நிறைவுள்ளதாய் காணவில்லை என்று ஆண்டவர் சொல்லிவிட்டு அந்த சத்த சபையை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். என்னென்று
ஆனாலும் வஸ்திரங்களை அசுத்திப்படுத்தாத, ரட்சிப்பை அசுத்திப்படுத்தாத, ரட்சிப்பை காத்துக்கொள்றதாக, வசனத்தின்படி நடக்கிறவளாக இருக்கிற சில பேர் சபையிலும் உண்டு, சபையிலும் உண்டு. ஆகவே உனக்குண்டு அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியினால் வெண்பத்திரம் தரித்து என்னோடு கூட வாசிங்க பின்னர் வாஜாது.
அவர்கள் பாத்திரவன்களானபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள்,
என்னோடு கூட நடப்பார்கள். எங்க சர்வசபலையும் தங்கள் வஸ்திரங்களை அசுத்திப்படுத்தாத சிலர் உனக்குண்டு அவர்கள் என்ன செய்வார்கள், வெண் வஸ்திரம் தரித்து மறுரூபப்பட்டு என்னோடு கூட இயேசுவோடு கூட நடப்பார்கள். பாக்கியம் இல்ல, வானத்தையும் பூமியையும் படைத்து தேவரிடத்தில் நடக்கிறது பாக்கியம் அல்ல. ஆகவே நாம் வசனத்தை காத்து நடத்து கொள்ள அவசியம். ஜெங்களூரோ நெய்வனோ அவனுக்கு வெண்பத்திரம் தரிக்கப்படும். அடுத்த வசனத்தில் பார்த்தா சொல்லப்படுது, ஜெங்களூரோ நெய்வனோ இது இந்த பூமியிலே தேவ வசனத்தை கேட்டு அதன்படி நடந்து அநேக உபத்திரங்கள் பாடுகள் வேதனைகள் சிரமப்பட்ட பத்தியில் நடக்கிற உங்களை வெண்சந்திரத்துக்கு தரிக்கப்படும். ஜீவ புத்திரன் அவருடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாக அவருக்குடைய தூதருக்கு முன்பாக அவர் நாமத்தை அறிக்கையிடுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதாவது ஆண்டவராக இயேசு சொல்லியிருக்கப்படியால் இயேசு கிறிஸ்துவின் வருகையை அடுத்து ரகசியமாகத்தான் இருக்கும் என்று வேதத்தில் இருந்து அவருடைய ரகசிய வருகை உண்டு 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 உண்டு. ஆகவே அதுல எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியது அதிக முக்கியம் முக்கியம் முக்கியம். சரி, இப்படியாய் அவருடைய ரகசிய வருகை உண்டு என்ற காரியங்களை பார்த்துவிட்டு இந்த வேதத்திலே அவருடைய காரியங்களை குறித்து பழைய ஏற்பாட்டிலே அவருடைய முதலாவது வருகையை குறித்து ஆதியாம் 3:15 சொல்லப்பட்டது. ஏசியா சொல்லிருக்கார், டேனியல் சொல்லியிருக்கார், இந்த மனைவி ஊழியர்கள் சீக்கிரத்தரசுகள் சொல்லியிருக்கிறார். ஆனால் கிட்டத்தட்ட 4000 முதல் 600-800 ஆண்டுகளுக்கு முதல் இப்படி ஆண்டுகளுக்கு முன்னர் சொன்ன முதலாவது வருகையை குறித்து சொன்னது அந்த முதலாவது வருகையிலே இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்து பிறந்தார், இங்கே பிறப்பார், என்ன பேரோடு பிறப்பார், எப்படி வாழுவார், எப்படி பாடுபடுவார், எப்படி மறிப்பார் என்ற காரியம் முழுவதையும் எழுதி வைத்திருக்கிறார். அதே போல டேனியல் சீக்கிரத்துக்கு கூட எத்தனை உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம், 1000 வருட சட்டம் இந்த காரியங்களை கூட அங்கே எழுதி வைத்து சொல்லியிருக்கு. அப்ப முதலாவது வருகையை நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டு இன்னும் இருக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் முதலாவது வருகையை எதிர்பார்த்துக் கொண்டிருக்காங்க, நாங்கள் 2வது இரகசிய வருகையை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு முதல் வேதத்தை நன்கு அறிந்தவர்கள் அவர்கள். அவங்க தேவன் எங்களை இறக்கமைத்து எங்களை ரசித்திருக்கிறார். அவர் அவருக்கு பாத்திரவான்களாய் அவர் இறக்கவர்கள் எடுக்க வரும்போது நாங்கள் எடுத்துக் கொள்ளப்படத்தக்கதாய் நாங்கள் மாற்றப்பட வேண்டியது அவசியம். ஆகவே வேதத்திலே பார்த்தால் பரிசுத்த வேதத்திலே இனி சம்பவிக்க போகிற சம்பவங்களை குறித்து 3 விதமான வார்த்தை சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். ஒன்று கிறிஸ்துவின் நாள், 2வது கர்த்தருடைய நாள், 3வது கர்த்தருடைய பெரிய நாள். 3 காரியங்களை குறித்து கிறிஸ்துவின் நாள், கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய பெரிய நாள் என்று நாம் வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டு சபையானது கிறிஸ்துவின் நாளுக்காக காத்திருக்கிறது. நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றலுமாய் இருக்க வேண்டும் என்று செய்கிறேன். கீழ் பெருந்தலாம் அதிகாரம் 11வது வசனம் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பிலிப்பியர் 3:16.
நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரல் அற்றவர்களுமா இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன்.
பாருங்க, நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று இடரல் அற்றவர்களும் துப்புரவானவர்களும் என்றான் சொல்லு. கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்கள்
இடராச்சலமா இருக்க வேண்டும் என்று வேண்டுதல். அவன் ஜெபிக்கிறான். அப்பொழுது பவுல் ஜெபித்திருக்கிறார் என்றால், நீங்கள் எப்படியா இருக்க வேண்டும் பிலிப்பியரே? நீங்கள் துப்புரவானவர்களா இருக்க வேண்டும், பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்க வேண்டும், இடரற்றவர்களா இருக்க வேண்டும் என்று அவர் அங்கே அவர்களுக்காய் வேண்டுதல் செய்கிறார். பிலிப்பியருக்காய் முறையில் சிறையில இருந்து பிலிப்பியருக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். இரண்டாவது இரட்சிய வருகையாக கிறிஸ்துவின் நாள் முடிந்த பிற்பாடு வரக்கூடிய நாள் கர்த்தருடைய நாள். இரகசிய வருகையாகிய கிறிஸ்துவின் நாள் முடிந்த பிற்பாடு வரக்கூடிய நாள் தான் கர்த்தருடைய நாள். மூன்றாவது, 1000 வருட அரசாட்சி முடிந்த பிற்பாடு இந்த ஜனங்கள் சகல ஜனங்களையும் ஒன்றாக கூட்டி வெள்ள சிங்காசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலக மக்களை இந்த உலகம் முழுவதையும் நியாயம் தீர்ப்பார் என்று பார்க்கிறோம். அந்த நாளை கர்த்தருடைய பெரிய நாள் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவின் நாள் கர்த்தருடைய பெரிய நாள், இன்னும் கர்த்தருடைய நாள் என்று மூன்று காரியங்களை குறித்து சொல்லப்படுகிறது. ஆகவே நாம் அவருடைய வருகையில ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியதால் நாங்கள் இருக்க வேண்டியது அவசியம். ஆகவே இதை செப்பனியாவின் புத்தகத்திலே பார்த்தால் அவர் ஒரு காரியத்தை அங்கே விளங்கப்படுத்தி சொல்லி இருக்கிறார். செப்பனியாவின் புத்தகம் 3 அதிகாரத்துக்குள் எடுத்துக்கொள்ளுங்கள். 14-18 வரை நீங்கள் வாசிக்கும் போது தயவு செய்து பைபிளை ஒரு பாருங்க, அந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்க. செப்பனியா புத்தகம் 3 அதிகாரம் 14-18 வரையும் வாசிங்க. 1086 14-18 வரை.
கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது, அது கிட்டி சேர்ந்தது, மிகவும் தீவிரித்து வருகிறது. கர்த்தருடைய நாள் சத்தத்துக்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனங்கசந்து அலறுவான். அந்த நாள் உக்கிரத்தின் நாள், அது இக்கட்டும் இடுக்கவுமான நாள், அது அழிவும் பால்கடிப்புமான நாள், அது இருளும் அந்தகாரவுமான நாள், அது மப்பும் மந்தாரவுமான நாள், அது அரணிக்கான நகரங்களுக்கும் உயரமான கொத்தளங்களுக்கும் விரோதமாக இக்காலம் ஊதுகிறதும் ஆச்சரிக்கிறதுமான நாள். மனிதர் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால் அவர்கள் குருடரை போல நடக்கும்படி நான் அவர்களை வருத்தப்படுத்துவேன். அவர்கள் இரத்தம் புழுதிய போல் சொரியப்படும், அவர்கள் மாம்சம் எருவை போல் கிடக்கும். கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை தப்புவிக்க மாட்டாது. அவருடைய எரிச்சலின் அக்கினியினாலே தேசம் எல்லாம் அழியும், தேசத்தின் குடிகளை எல்லாம் சடுதியாய் நிர்மூலம் பண்ணுவார்.
செப்பனியாவுக்கு இப்படியான சீக்கிரத்தை குடித்த இவன் எழுதி வைத்திருக்கார். அதாவது குடித்த எனக்கு வசனம் என்ன, அந்த நாள் உக்கிரத்தினால், 15-ஆம் வசனத்திலே, அது இக்கட்டின் இடுக்கமான நாள், அது அழிவும் பால்கடிப்புமான நாள், அது இருளும் அந்தகாரமான நாள், அது மப்பும் மந்தாரமான நாள். இந்த நாட்களுக்கிலே நாங்கள் வரக்கூடாது, இப்படியான காரியத்தில் நாங்கள் சந்திக்க கூடாது. நியாய தீர்ப்புக்கு முன்னால தேவ சமூகத்திலே நாங்கள் நிற்கும் போது கொஞ்சத்தில் நீ உண்மையுள்ள ஊழியக்காரனே, நீ அநேகத்தில் அதிகாரியா இருப்பாய் என்று எங்கள் ஒவ்வொருளையும் தேவன் அழைக்க வேண்டும். இதுதான் நாங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம். இது இப்படியான உபத்திர காரியங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு நாங்கள் எங்களை தேவன் தேடி வந்து ரட்சித்திருக்கிறாரே, அவருடைய வார்த்தையின்படி நாங்கள் நடப்போம். அப்போது தேவன் அவருடைய ரகசியவரில் எடுத்துக்கொள். பரிசுத்த வேதாமத்திலும் புதிய ஏற்பாட்டிலும் இயேசுவின் மரணத்தை குறித்து கிட்டத்தட்ட 175 முறையாக, அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து 108 தடவையும், அவருடைய பரமறுதலை குறித்து 33 தடவையும் எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. ஆனால் இயேசுவின் 2வது வருகை குறித்தோ பழைய ஏற்பாட்டிலே 929 அதிகாரங்களில் 1527 தடவைகள் எழுதப்பட்டிருக்கு. 929 அதிகாரத்தில் பழைய ஏற்பாட்டில் 1527 தரம் எழுதப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே 260 அதிகாரங்களிலே 318 தடவைகள் எழுதப்பட்டிருக்கு. அவ பழைய ஏற்பாட்டில் இயேசுவின் முதலாவர்கை குறித்து திக்க தரிசனம் உரைத்த அதே திக்க தரிசனம் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை குறித்தும் உரைத்துள்ளார்கள். முதலாவது வருகை உரையை பார்க்கிலும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை குறித்து 20 மடங்கு அதிகமாக எழுதியிருக்கிறார்கள். அவை இரண்டாம் வருகை எவ்வளவு முக்கியம் முக்கியம் முக்கியம். அவை இரண்டாம் வருகையிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். ரகசிய வருகையும் பகிரங்க வரையும் நிச்சயமாகவே உண்டு. இங்க வெளிப்படுத்த புத்தகத்தை வாசித்து பார்த்த போது அதுல என்ன காரியத்தை கண்ணீங்கள் வெளிப்படுத்த புத்தகம் வாசி முந்தி ஆரம்பத்தில் என்ன வாசிக்கணும்னா கொஞ்சம் பயம். அது அதுல சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் பயங்கரமான காரியங்கள், நடக்கிற காரியங்களை குறித்து நடக்க யோவானுக்கு எப்படி ஆண்டவர் தண்ணியோ ஒரு தீவுல வச்சு இப்படி காரியங்களை வெளிப்படுத்தும் போது அவர் தைரியமா இந்த காரியங்களை எழுதியிருக்கிறாரு. பத்ம என்று தீவில விட்ட போட்டு ஒருவரும் இல்லாத இடத்துல விட்ட போது ஆண்டவர் இந்த காரியத்தை வெளிப்படுத்தி இன்னும் நடக்க போற காரியங்களை எழுதி வச்சிருக்கார். அதுல பார்த்தால் முதலாம் இரண்டாம் மூன்றாம் அதிகாரங்களில் பார்த்தால் சபை என்ற வார்த்தை கிட்டத்தட்ட 18 முறை வருகிறது. ஆனால் வெளிப்படுத்த 4 அதிகாரத்திலிருந்து 21 அதிகாரம் வரைக்கும் சபை என்ற வார்த்தையோ பார்க்கவே முடியாது. நீ வீட்டுல போய் வாசிப்பார். 1, 2, 3 சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 4 அதிகாரத்திலிருந்து 21 அதிகாரம் வரை சபை என்ற வார்த்தையே இல்லை. அப்ப என்ன நடந்திருக்கும்? சபை எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு. 4 அதிகாரத்தில் அங்கிருந்து பார்த்தா கலசங்கள் கொட்டப்படுறதும் இதன்றதும் அநேக காரியங்கள் ஜோவேல் சொன்ன திக்க தரிசனங்களே சில அரவாசி நிறைவேறிச்சு. அரவாசி பூமியிலே அநேக வானத்திலே பல அடையாளங்கள் காணப்படும். அவன் இந்த காரியங்கள் நடக்க போற நாட்கள் ஆகவே 3 அதிகாரம் முடிந்து 4 அதிகாரம் திறக்கப்படும்போது ஜோவான் ஆவிக்குள்ளாக பரலோக சிங்கனத்துக்கு முன்பாய் நிற்கிறான். சபை என்ற வார்த்தை பூலோகத்தில் இல்லை. சபையானது உபத்திர காலத்துக்கு முன்பே தப்பி விடும் என்ற சத்தியத்தை நீங்கள் அறிந்து வருகைக்கு ரகசிய வருகைக்கு நீங்கள் ஆயத்தப்படுங்கள் என்று சொன்னார். அந்த கிறிஸ்துவின் ஆளுகை வெளிப்படுத்தல் 6 அதிகாரம் 19 பார்த்தா அந்த கிறிஸ்துவின் ஆளுகையிலே நடக்கிற காரியங்களை குறித்து யுத்தங்களை குறித்து அநேக காரியங்கள் அங்கே சொல்லப்படுகிறது. ஆகவே நம் இயேசு இந்த பூமிக்கு மீண்டும் வரப்போகிறார். இயேசுதான் வரப்போகிறார், வேறொருவரும் வரப்போற இல்ல. இயேசுதான் வரப்போகிறார், அவரான் எங்களை அழைத்து செல்ல போகிறார். அதுக்கு நீ ஆயத்தமா? ஆயத்தப்படு. மற்றவர்களை நீ ஆயத்தப்படுத்த வேண்டியது அவசியம், அவசியம். ஆகவே கடைசியாக 2 வசனங்களை வாசித்து நான் கடத்தலும் ஜெபிக்க கடத்தலும். 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 4:16.
ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ உத்தாளத்தோடும் வானத்திலிருந்து இறங்குவர். அப்பொழுது கிறிஸ்துவுக்கு மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மிருகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரையொருவர் தேற்றுங்கள்.
இந்த வார்த்தையினாலே நீங்கள் ஒருவரின் இன்னொரு சொல்லப்பட்டது நியாயத்து சுயசரித்தை அறையுங்கள். நியாயத்தை குறித்தும் சொல்லுங்கள். என்ன சொல்லப்பட்டது? ஆனா காரணத்தில் சொல்லப்பட்டது ஏனெனில் சத்தசாமி எனக்கு பிடித்த வார்த்தை. பழைய பாடல கூட இந்த வார்த்தை அதிகமாகுது. சத்தசாமி கத்ததாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ இக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்போது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர் முதலாவது எழுந்திருப்பார். கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்தவர். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் மனவாட்டியாகிய சபை பூமியில இருக்கிற மனவாட்டியாக எல்லா 5 கண்ணங்களும் இருக்கிற எல்லா சபைகளும் மனவாட்டியாக இருக்கிற சபைகள் ஆமும் கர்த்தருக்கு எதிர்ந்து போக மேகங்கள் அவர்களுடைய ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் எப்பொழுதும் நாம் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆமென். எங்கள் நம்பிக்கை என்ன? நாங்கள் கர்த்தருடன் கூட இருப்போம். அப்படியென்றால் அவர் சொன்னபடி நாங்கள் நடக்க வேண்டும். ஆகையால் இந்த வார்த்தை நிமித்தம் நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள், தேற்றுங்கள், தேற்றுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஒன்று குறிஞ்சிய 15:51 ஒன்று குறிஞ்சிய 15:51
இதோ ஒரு இரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறைரூபமாக்கப்படுவோம்.
கொஞ்சம் கழுதும் போது இதோ ஒரு ரகசியத்தை கொஞ்சம் சபையை பார்த்தா கொஞ்சம் சபையில இல்லாத காரியங்கள் இல்லை. ஆனா அந்த கொஞ்சம் சபையிற்கு ஆண்டவற்ற வருகை குறித்து அப்போஸ்தலர் பவுல் எழுதுகிறார், இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்வோம், ஒரு ரகசியம், பரம ரகசியம் அறிவிக்கிறேன், நாம் எல்லோரும் நித்திரை அடைவது இல்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும். கடைசி காலத்தில் எக்காலம் துணிக்கும், ஒரு நிமிஷத்தில், ஒரு இமைப்பொழுதில் நாம் எல்லாரும் மறுமாக்கப்படுவோம். இதுதான் எங்கள் நம்பிக்கை, இதுதான் எங்கள் நம்பிக்கை. அதான் தேவனை ஆராதியுங்கள், வாசத்துக்கு வாருங்கள், நிராபிடிப்பு கூட்டத்துக்கு வாருங்கள், தேவனுடைய வார்த்தையை வாசியுங்கள், ஜெபியுங்கள், ஒவ்வொரு நாளும் இந்த காரியத்தில் இருங்கள் என்று சொல்றதுக்கு காரியம் என்ன என்றால் நீங்கள் அவர் இரவரிலே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், என்றென்றும் அவரோடு கூட இருக்க வேண்டும். அது எந்த நேரத்தில் வரும் என்று எங்களுக்கு தெரியாது. அவருடைய இரகசிய விரைவு உண்டு என்ற காரியத்தை குறித்து மட்டும்தான் பார்த்திருக்கிறோம். ஆனால் இரகசியவிலே யாரால் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள், சபை எப்படி எடுத்துக்கொள்ளப்படும், எடுத்துக்கொள்ளப்படும் போது என்ன இந்த பூமியில சம்பவிக்கும் என்ற பெரிய பெரிய சப்ஜெக்ட் அது. ஆகவே இந்த வருஷத்துல நீங்க ஜனவரியில ஒரு பெரிய தீர்மானத்தை எடுத்திருக்கலாம், அநேக முடிவுகளை எடுத்திருக்கலாம். ஆனா இப்ப டிசம்பருக்கு வந்துட்டோம், அநேக காரியங்களை செய்து முடிக்கல. இந்த வேதத்துல ஒரு வருஷத்துல இந்த ஒரு முறை வாழ்ச்சி முடிப்பேன் எத்தனை தீர்மானம் எடுத்தீங்க? கையெழுத்து எல்லாம் கூட நீங்களே கேட்டுக்காங்க, வாழ்ச்சி முடிச்சிருக்கிறீங்களா? இதன்படி நீ வாழ வேண்டும். அப்படி இருந்தா நீ எடுத்துக்கொள்ளப்படுவா, இல்ல கைவிடப்பட்டால் உபத்திர காலத்துக்கும் மகா உபத்திர காலத்துக்கும் நீ ஆகப்படுவாய். இப்பொழுது சுலபமா தேவனை ஆராதிக்கிறதுக்கு எந்தத்துக்கே முடியலன்னு சொன்னா உபத்திர காலத்துல எப்படி நீங்க நிச்சயமளிக்க முடியும்? நம்பர் குத்தப்படும், இதுதான் என்னென்ன காரியம் வேதத்துல சொல்லப்பட்டது. ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவன் ரகசியவர்கள் உண்டு, பைரங்கவர்கள் உண்டு. ஆகவே ரகசியவரைக்கு நீ ஆயத்தமா இருக்கிறியா? நீ ஆயத்தமுள்ளவனா இருக்கிறியா? வேதத்தை வாசிக்கிறோம், வேதத்தை ஒவ்வொரு கிழமையும் வார்த்தைகளை கேட்கிறோம், ஆனால் அதன்படி நாங்கள் வாழுகிறோமா? அதன்படி நடக்கிறோமா? இன்றைக்கு அவரோட வருகை வருமானால் நான் எடுத்துக் கொள்ளப்படுவேனா என்று நாம் சிந்திக்க வேண்டிய நாட்கள்ல கடைசி காலத்திலே கடைசி நிமிஷத்திலே நிற்கிறோம். அவர் தேவசோமத்தில் ஒரு விஷயம் எழுந்திருந்தேன், ஆண்டவரே உமது வருகை ரகசிய வருகை உண்டு அண்ணு பாப்பா, பகிரங்க வருகை உண்டு ஆண்டவரே, வேத வசனங்கத்திலே ஆண்டவரே கர்த்தாவே ரகசிய வருகை என்ற வார்த்தை இல்லாதனால், பகிரங்க வருகை இல்லாதனால் ஆண்டவரே என்ற வார்த்தை இல்லாதனால் நீ நிச்சயமாகவே ரகசியமா வரப்போகிறே. அதுக்கான வேத ஆதாரங்கள் எத்தனையோ தீர்க்கதரிசிகள் மூலம் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டில் நீ எழுதி வைத்திருக்கிறீர் கர்த்தாவே. அது எங்களுக்கு ஆண்டவரே தமிழிலே வாசிக்க ஆண்டவரே கிருபைய தந்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் அதிகமாய் கணக்கு கொடுக்க வேண்டியுள்ள ஆண்டவரே, ஆண்டவரே இதை தெரியவில்லை அறியவில்லை என்று நாங்கள் சொல்ல முடியாது கர்த்தாவே. ஆண்டவரே இந்த வார்த்தையை ஆண்டவரே, ஆண்டவரே இப்படியா இருந்தால் நீ எடுத்துக் கொள்ளப்படுவாய் என்ற சத்த சபைக்கு ஆண்டவர் சொல்லும் போது தங்கள் வசத்தை அசிப்படுத்தாத இதுவே உங்களிடத்தில் உண்டு, அவர்கள் செய்கொள்வார்கள், அவர் என்னோடு கூட உன் வசனம் தரத்தில் நடப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொருவரும் மாற்றப்பட வேண்டுமே ஆண்டவர், நாங்கள் ஒவ்வொருவரும் மாற்றப்பட வேண்டுமே. உமது ரகசியவர்கள் எந்த நேரத்தில் எப்பொழுது சம்பவிக்கும் என்று எங்களுக்கு தெரியாது, ஆனால் நீ சொன்னது அநேக தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற நாட்களிலே அந்த தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கோம் அப்பா. அந்த கிறிஸ்து நாட்டிற்கு அடிகோலி கொண்டு ஆண்டவரே இந்த யூரோப்பா கவிச்சு இருக்கிறது கத்தாவே ஆண்டவரே, இந்த நாட்களிலே கடைசி நேரத்தில் நிற்கிறோம் ஆண்டவரே. உமது வருகை ஆண்டவரை எங்கு பார்த்தாலும் யுத்தங்களும் ஆண்டவரே
பூமி எழுச்சிகளும் அனைவரே சீரியலே உமதத்தில் வந்து கேட்டார்கள், இது எப்போது சம்பவிக்கும் என்று. அப்போதுதான் நீ சொல்லி யுத்தங்களும் யுத்தங்களும் பூமி எழுச்சிகளும் கொள்ளை நோய்களையும் ஆண்டவரே வெளிப்படுவோம். அப்போது முடிவரும். இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகம் எங்கிலும் அறிவிக்கப்படும் போது நிச்சயமாய் முடிவு வரும் என்று சொல்லி இருக்கிறார். இந்த உலகம் எங்கெல்லாம் அறிவிக்கப்படுகிறது, ஆண்டவரே டிவி மூலம் அறிவிக்கப்படுகிறது, ரேடியோ மூலம் அறிவிக்கப்படுகிறது, கடைசி காலத்திலே நிக்கிறோம் ஆண்டவரே, கடைசி நிமிஷத்திலே நிக்கிறோம் அப்பா, அப்பாவது வருகை ஆண்டவரே, அது சீக்கிரம், அது சீக்கிரம் என்று அப்பா சொன்னார்கள் சொல்லாது. ஆனால் நாங்கள் நிக்கிறது கடைசி நிமிஷம். அவர்கள் சொல்லி 2000 ஆண்டுகளுக்கு மேலாக கொஞ்சத்தில் நீ உண்மையாக இருந்தால் இவை அநேகத்தில் பிரவேசி என்று, என் சந்தோஷத்தில் பிரவேசி என்று அன்பரே ஒவ்வொருடைய மாட்டும் ஆண்டவரே, அப்படியான காரியத்தை செய்யும் ஆண்டவரே, செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே. அன்பரே எங்கள் இருக்கிற பிரியமில்லாத காரியங்கள், விருப்பமில்லாத காரியங்கள், விருப்பமில்லாத சிந்தனைகள், விருப்பமில்லாத எண்ணங்கள், அன்பரே மாம்சத்திலே செய்ய முடியாத காரியங்களை அன்பரே அகற்றி போடும், தகர்த்து போடும் ஆண்டவரே. அன்பரே பரிசுத்த ஆவியானவர், ஆவியானவர்கள் காலம் ஆண்டவரே, கிருபை காலம் ஆண்டவரே, கிருபையா ஊற்று ஆண்டவரே, ஊற்றுமையா ஆவியானவரே, எங்கள் மேல் ஊற்று ஆண்டவரே, ஆவியானவரே நல்ல போதகரப்பா கண்டித்து உணர்த்துற ஆவியானவர் ஆண்டவரே, ஆவியானவரே ஆண்டவரே உணர்த்து ஆண்டவரே, உங்களுடைய ஆண்டவரே காரியத்தை விட்டு விலகி உமக்காய் ஓட உமக்காய் செய்ய அவ்வளவுபடி வாழ எங்களை ஆண்டவரே எடுத்துக்கொள்ளப்படுத்தார். என்றோடும் எப்போது கூட இருக்க செல்லலாய் அன்பரே, எங்களை மாற்றுவர்களை அன்பரே, எங்கள் மேல் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறேன், அவர்களை நிறைவேற்ற எங்களுக்கு அன்பரே கிருபை செய்யும் ஆண்டவரே, எங்கள் இயலாமை முடியாமை ஆண்டவரை அகற்றி போடும் ஆண்டவரே. ஆவியான எங்களுடைய பலவீனத்தில் முத பெலன் பூரணமாய் விளங்குவதாக, பூரணமாய் விளங்குவதாக அன்பரை சிறந்தும் ஆண்டவரே, அன்பரே நான் ஆயத்தமுள்ளவர்களாய் ஆண்டவரே, எல்லாரும் பாருங்கள் நான் ஆயத்தமுள்ளவனாய் இருக்க வேண்டும். முதல் ரகசியவர்களை நான் ஆயத்தமுள்ளவனாய் இருக்க வேண்டும் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல போறீங்க தேவசமத்தில கரங்களை ஏற்றி ஆண்டவரே என்னை ஆயத்தமுள்ளவனாய் மாற்றும், இதுக்கு தடையா இருக்கிற காரியங்களை அகற்றி போடும் ஆண்டவரே, தடையா இருக்கிற காரியங்கள் நீங்கி போவதாக, ஆவிசம் மேற்கொள்கிற காரியங்களை கீழ்படுத்துகிறோம், ஆவியானவரை காலம் ஆண்டவரே, திருமை எடுக்கிற நாட்கள் வாழுகிறோம் ஆண்டவரே, அன்பு தங்கி போற நாட்கள், அன்பு இல்லையாண்டவரே, அன்பை தேடி ஆண்டவரை போற நாட்கள் ஆண்டவரே, காலம் வேண்டாம் அந்த காலையில் வேண்டாம், அன்பரே நாங்கள் ஒவ்வொரு மணியும் எந்த காரியத்திலும் எந்த இதிலும் நாங்கள் வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடாது, அன்பரே வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடாது. பிதா குமாரன் பரிசுத்தாவ திருத்துவ தேவன் ஆண்டவரே, அன்பரே நீர் பெறப்போகிறீர் ஆண்டவரே, அன்பரே அதே போல நினைச்சவர்கள் உண்டு ஆண்டவரே, அன்பரே பயிரங்கவர்கள் உண்டு ஆண்டவரே, நியாய தீர்ப்பு உண்டு ஆண்டவரே, அன்பரே இந்த விஞ்ஞானம் உப்படியாக வளர்ந்து இத்தனை வருடங்களாக சொல்லிக்கொண்டு தானே இருக்கிறார்கள் என்று ஆண்டவரே அற்பமாய் அசதியாக விட்டுவிடாது வரை எந்த நேரத்திலும் எப்போதும் ஆட்சம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவரே எங்களை நடத்து ஆண்டவரே, எங்களை நடத்து ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ரகசியவர்கள் உண்டு கத்தாவ, பகிரங்கவர்கள் உண்டு கத்தாவ, அது வேதத்திலே பாக்குறோம் ஆண்டவரே, அநேக திக்கத்தில் இருக்கிறார் கத்தாவ, அப்ப சொல்ல பவுனமாவை குறித்து அதிகமாக எழுதி வைத்திருக்கிறார் கத்தாவ, ஆண்டவரே புதிய ஏற்பாட்டிலே 318 தடவைக்கு மேலாய் ரகசியவரியை குறித்து சொல்லப்பட்டு ஆண்டவரே, அந்த ரகசியவரையிலே நாங்கள்
ஒவ்வொருவரும் எடுத்து வெளிப்படத்தக்கதாக. ஆண்டவரே, இந்த உலகத்திலே மரத்தினால் சம்பாதி கொண்டு ஒவ்வொரு சபையிலும் எடுத்துக் கொள்ளப்படத்தக்க, ஒவ்வொரு பிள்ளைகளும் எடுத்துக் கொள்ளப்படத்தக்க. மாற்றும் ஆட்டின் ஒருவரை நடத்தும்படியான ஒருவரும் விட்டுப்படக்கூடாது. சபையில இருக்கிற ஒருவரும் விட்டுப்படக்கூடாது. ஒவ்வொருவரும் சமத்தில் வர வேண்டும். உங்களோட கூட நடக்க வேண்டும். உமது நித்திய வாழ்க்கையில எப்போதும் நிச்சய நிச்சயமா இருக்கின்ற மரணம் இல்லையாண்டவர, காபு இல்லையாண்டவர், ஒரு நொடி பொழுதில் ஒரு பொழுது மரங்கள் மரணமும் ஆமும் ஆண்டவர். அப்படியே மாற்ற வல்லவர் நீரானவர். அப்படியா எங்களை மாற்ற மாட்டவர், எங்களை நடத்தும்படியா நாங்கள் சபிக்கிறோம். எல்லாவற்றையும் சமத்திலே கொண்டு ஏசு கிறிஸ்துவ நாமத்திற்கு தான்.